இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ரோதையின் விசுவாசம் பகுதி 1, ஃபெய்த் ஆஃப் ரோதா பார்ட் 1. இந்த ரோதையை குறித்து நாம் இந்த நாளில் கூட படிக்க இருக்கிறோம். யார் இந்த ரோதை? இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுடைய பெயர் ஏன் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற பல காரியங்களை இந்த நாளிலும் கூட நாம் வேதாகமத்திலே படிக்கப் போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகின்றது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், நம்மை நாமே மறந்து மகிழ்கின்ற தருணங்கள் இருக்கின்றது. அதுவே நாம் அற்புதமான நினைவுகள் அல்லது அழகான தருணங்கள் என்று அழைப்போம். அதே போலவே தன்னையே மறந்த ரோதையை குறித்தும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ரோதையுடைய வாழ்க்கையிலே தான் கண்ட ஒரு நபரை குறித்து, அவருடைய குரலை கேட்ட மாத்திரத்திலே தனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் அவள் இருந்தாள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? நம்முடைய பிறந்த நாட்களில் நாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்முடைய திருமண நாட்களில், திருமண நாளில் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் ஞான முழுக்க எடுக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அல்லது ஒரு பட்ட படிப்பை நாம் முடிக்கும் பொழுது, பட்ட விழாவை கலந்து கொள்ளும் பொழுது நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்கள் என்று சொல்வோம். இந்த மகிழ்ச்சியான தருணங்களில் சில நேரங்களில் நம்மை நாமே மறக்கக்கூடிய காரியங்கள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், அதை அழகான நினைவுகள் என்று சொல்வார்கள். அதே போலவே இந்த சிறு பெண் ரோதையுடைய வாழ்க்கையில் கூட ஒரு அழகான நினைவுகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அந்த ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 12:4-16 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எப்படி ரோதையுடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வாருங்கள், நாம் ஒன்றாக இணைந்து இந்த பகுதிகளை நாம் வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில், சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இந்த கதையுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 12 இருக்கக்கூடிய பின்னணி கதையை நாம் பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய பின்னணி கதை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஏரோது ராஜா பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் வகை தேடி பேதுருவை கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட பேதுருவுக்காக சபையார் அனைவரும் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் என்று 5 சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒட்டுமொத்த திருச்சபையும் விசுவாசிகளும் பேதுரு ரட்சிக்கப்பட வேண்டும், பேதுரு வெளியே வர வேண்டும், பேதுருவுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஜபம் பண்ணினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சோர்ந்து போன நேரங்களில் நமக்காக ஜபிப்பதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு நிச்சயமாகவே யாராவது ஒருவர் நமக்கு தேவையாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவராக இருக்கிறார். நடுராத்திரியிலே திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றி பேதுருவுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுகின்றார், சங்கிலிகளை அவிழ்த்து விடுகின்றார். பேதுருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் வெளியே அழைத்து வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பேதுரு என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இது கனவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு தரிசனமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது ஒரு சொப்பனமாக இருக்க வேண்டும் என்று பேதுரு அவர் நினைத்து கொண்டே நடந்து கொண்டே வருகிறார். அப்பொழுது தேவதூதன் அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்து அங்கே விட்டு விடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது விட்டுவிட்ட பொழுது என்ன ஆகின்றது என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் பேதுருவுக்கு தெரிகிறது, நாம் சிறைச்சாலையிலிருந்து தேவ தூதர்களால் மீட்கப்பட்டோம், தேவ தூதர்களால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று பேதுருவுக்கு தெரிய வருகின்றது. இதை கேட்ட மாத்திரத்திலே பேதுரு மிகவும் சந்தோஷம் அடைந்து அவன் மகிழ்ச்சியோடு அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்த அந்த நண்பர்களை சந்திக்க அவன் ஆவலோடு கடந்து சென்று அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த அந்த அறையின் கதவை அவன் தட்டினான் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அவ்வாறு அவன் தட்டும் பொழுது முதலில் அந்த கதவின் அருகிலே வந்தவள் யார் என்று பார்க்கும் பொழுது அவளுடைய பெயர்தான் ரோதை என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ரோதை என்ற அந்த பெண் வந்து பேதுருவின் அந்த ஒரு சதத்தை கேட்டு அவள் மகிழ்ச்சி அடைந்து அவள் என்ன செய்தாள் என்று பார்க்கும் பொழுது, அங்கே ஜெபித்து கொண்டிருந்த அந்த விசுவாசிகளிடத்திலே சென்று இது பேதுருவுடைய குரல் தான், பேதுரு தான் அங்கே அழைக்கிறார், பேதுரு வந்திருக்கிறார் என்று அந்த பெண் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அந்த சிறு பெண் சொல்லியதை அந்த விசுவாசிகள் யாருமே நம்பவில்லை. நீ சும்மா சொல்கின்றாய், நீ என்ன சொல்கின்றாய் என்று தெரியவில்லை, அது நிச்சயமாய் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சிறு பெண் இல்லை, அது அவர்தான் என்று அவள் மிக உறுதியாக சொன்னாள். அப்பொழுது அவர்கள், இல்லை அது ஒரு தேவதூதனாக இருக்கலாம், வேற யாராவதாக இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மீண்டுமாக அந்த கதவை தட்டி கொண்டே பேதுரு இருந்த பொழுது கதவு திறக்கப்பட்ட பொழுது பேதுருவை பார்த்த பொழுது அந்த அங்கத்தினர்கள், அந்த சபையார், அந்த விசுவாசிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இது நிச்சயமாகவே பேதுருதான் என்று அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதைத்தான் இந்த அப்போஸ்தலர் பன்னிரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பின்னணி கதை. இந்த கதையிலிருந்து இந்த ரோதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறு பெண்ணுடைய விசுவாசத்தை குறித்து தான் நாம் இந்த நாளில் கூட படிக்க போகின்றோம். அப்படி என்ன செய்துவிட்டால் இந்த சிறு பெண் என்று கூட நாம் கேட்கலாம். இந்த சிறு பெண்ணிடம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று கூட நாம் கேட்கலாம். ஆனால் இந்த சிறு பெண்ணிடம் அநேக காரியங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அதைத்தான் நாம் இந்த நாளில் கூட படிக்க போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய முதல் பாடம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பேதுருவின் குரலை கேட்ட சந்தோஷத்தில் கதவை திறக்க மறந்தாள். பேதுருவின் குரலை கேட்ட சந்தோஷத்தில் அவள் கதவை திறக்க மறந்தாள். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சில காரியங்களை நாம் செய்யாமல் இருந்திருக்கிறோம், நம்மை நாமே மறந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். பேதுருவுடைய குரலை அவள் கேட்ட மாத்திரத்திலே அது பேதுருதான் என்று அவள் உறுதி செய்து விட்டாள். இது பேதுருவுடைய குரல் தான், இது பேதுருதான் என்று அவள் உறுதியாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதற்கு காரணம் பேதுருவின் மேல் வைத்த நம்பிக்கை, பேதுருவின் மேல் வைத்த மரியாதை, தன்னுடைய வழிகாட்டியை அவள் நேரிலே சந்திக்கப் போகிறாள் என்ற ஒரு ஆர்வம். இது அனைத்துமே அந்த சிறு பெண்ணுடைய மனதில் இருந்த நிமித்தமாக அவள் பேதுருவை குரலை கேட்ட சந்தோஷத்தில் அவள் கதவை திறக்க மறந்துவிட்டாள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் பேதுரு தட்டி கொண்டே இருக்கிறார், ஆனால் இவள் அந்த ஒரு வினாடி அந்த நொடி பொழுதிலே அவள் கதவை திறக்காமல் திகைத்து போய் அவள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்று விட்டாள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, பேதுருவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவர் மேல் நாம் உறவு வைக்கும் பொழுது, ஒருவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நிச்சயமாகவே அந்த நம்பிக்கைக்குரிய நபரை சந்திக்கும் பொழுது நம்மை நாமே மறந்து போய் விடுகின்றோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்மை நாமே மறந்து விடுவோம். இன்று அது உங்களுடைய அனுபவமாக இருக்கிறதா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த சிறு பெண் ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த சிறு பெண் பேதுருவை குரலுடைய கேட்ட மாத்திரத்திலே அவள் அந்த கதவை திறக்க மறந்தாள். மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே அவள் கதவை திறக்க மறந்தாள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இன்று அந்த பேதுருவின் குரல் அப்படின்ற அந்த ஒரு இடத்திலே நீங்கள் தேவனுடைய குரலை கேட்டால் என்ன செய்வீர்கள்? அல்லது குரல் என்ற இடத்திலே தேவனுடைய வார்த்தை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம், வேதாகமம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவனுடைய வேதாகமத்தை வாசித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறதா? இந்த உலகத்தை நீங்கள் மறக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மறக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கவலைகளை நீங்கள் மறக்கிறீர்களா? ஆம், பிரியமானவர்களே, ரோதையுடைய வாழ்க்கையிலிருந்து கற்கக்கூடிய முதல் பாடம், இந்த ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் பேதுருவுடைய குரலை கேட்ட மாத்திரத்திலே மகிழ்ச்சியில் அவள் கதவை திறக்க மறந்தாள். அதாவது தன்னையே அவள் மறந்து விட்டாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனை உண்மையாய் தேடும் பொழுது, வேதாகமத்தை உண்மையாய் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தின் பிரச்சனைகளை நாம் மறந்து விடுவோம், இந்த உலகத்தின் சீற்றின்பங்களை நாம் மறந்து விடுவோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகீக ஆசைகளை நாம் மறந்து விடுவோம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த நேரத்தில் கூட நாம் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். சரி, ரோதியுடைய வாழ்க்கையிலே நாம் கற்கக்கூடிய இரண்டாவது பாடம் என்ன என்று நாம் பார்க்கலாம். இந்த ரோதை என்ன செய்தால் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, இந்த சிறு பெண் சென்று ஜபித்து கொண்டு இருந்தவர்களிடத்தில் அவள் சொல்கின்றாள், வந்திருக்கிறது பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவது பாடம், தான் பெற்ற சந்தோஷத்தை தன்னுடன் பிரவா சபைக்கு தெரிவித்தாள். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பெற்ற சந்தோஷம், பேதுருவை குரலை கேட்ட சந்தோஷத்தை யாரும் பெற வேண்டும் என்று அவள் நினைத்தாள் என்றால், தன்னுடைய சபையார், தன்னுடைய ஜனங்கள், தன்னுடன் இருந்த நபர்களும் அந்த சந்தோஷத்தை அவர்கள் பெற வேண்டும் என்று அவள் உடனடியாக சென்றாள் என்று பார்க்கிறோம். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்களேன், அந்த பெண் கதவை கூட திறக்கவில்லை, கதவை கூட திறக்க இல்லாமல் அந்த உற்சாகத்தில், அந்த ஆர்வத்தில், அந்த மகிழ்ச்சியில் அவள் சென்று யாரிடம் சொல்கின்றாள் என்று பார்க்கும் பொழுது, ஜபித்து கொண்டு இருந்த அந்த விசுவாசிகளிடத்திலே அவள் சொல்லக்கூடியவளாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பெற்ற சந்தோஷத்தை, நாம் பெற்ற இன்பத்தை இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும், உலகத்துக்கு நாம் பறைசாட்ட வேண்டும் என்று பார்க்கிறோம். லூக்கா 15 அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒரு பாவியின் மன திரும்பத்தின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுகின்றதாம். அப்படி என்றால் நம்முடைய மனமாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நாம் பிறரை மனமாற்றம் அடைய செய்யும் பொழுது, அதாவது நாம் பிறருக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்திலே உண்டாகுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன என்றால், நாம் பெற்ற சந்தோஷம், நாம் பெற்ற சத்தியத்தை பிறருக்கு நாம் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயோ 28 அதிகாரத்திலே 19-20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்முடைய சீடர்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நீங்கள் உலக எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அந்த ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்ததை பார்க்கிறோம். அதே தேவன் என்று நம்மளை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாதியாரையும் என்னுடைய சீடர்களாய் மாற்றுங்கள், அதாவது என்னை விசுவாசிக்கக்கூடியவர்களாக மாற்றுங்கள், என்னுடைய அன்பை குறித்து சொல்லுங்கள், என்னுடைய அற்புதங்களை குறித்து சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் நம்மிடம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆண்டருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த குடும்பத்திற்கு கூட சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளிடம் ஆண்டரை குறித்து சொல்ல முடியவில்லை, பிள்ளைகளை சரியாய் வளர்க்க முடியவில்லை, மனைவியிடம் சொல்ல முடியவில்லை, கணவரிடம் சொல்ல முடியவில்லை, அவர்களிடம் சொல்வதற்கே நாம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் தேவனை முழு மனதோடு தேடும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் உலக எங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது, என்னுடைய சகோதரனை நான் மாற்ற வேண்டும், என்னுடைய சகோதரியை மாற்ற வேண்டும் என்ற வாழ்ச்சி உடைய இருதயத்திலே எழும்பும் பொழுது, கர்த்தர் அதற்கான வழியை அவர் உண்டாக்குவார், அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் 12 சீடர்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்று இந்த ரோதையை குறித்து சற்று சிந்தித்து பாருங்களேன். அவள் கதவை கூட திறக்காமல் தான் பெற்ற சந்தோஷத்தை தன்னுடைய சபையாரும் பெற வேண்டும் என்று அவள் வேகமாக ஓடி அவர்களிடம் அதை பகிர்ந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி செய்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பெரிய மூன்றாவது பாடம், இந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது பாடம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் சந்தோஷத்தின் தருணங்களில் நம்மை நாமே மறந்து போகிறோம் அல்லது நம்மை நம்மால் நம்பாமல் இருக்கின்றோம். ஆம், நம்மாலே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நாமும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் சந்தோஷத்தின் தருணங்களில் நாம் நம்பாமல் இருக்கின்றோம், நம்பாமல் இருக்கின்றோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் அது பேதுருதான் என்று நம்பினார். ஆனால் யார் நம்ப முடியவில்லை என்றால் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த அவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த ரோதையாலே நம்ப முடியவில்லை, இது பேதுரு தான் என்று அவள் விசுவாசித்து உறுதியாக இருந்தால் உண்மைதான். ஆனால் அந்த மகிழ்ச்சியில் அவள் தன்னால் ஓ பேதுரு தானா இது, பேதுரு வந்து விட்டாரா, அந்த மகிழ்ச்சியிலே தன்னை அவள் முழுவதமாக மறந்தவளாக காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதில் நம்மை நாம் மறந்து விடுகின்றோம், நம்முடைய வேலைகளை நாம் மறந்து விடுகின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். சில நேரங்களில் நாம் ஊழியத்துக்கு சென்றால் பிறருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நம்முடைய சொந்த வேலைகளை நாம் மறந்து விடுகின்றோமா, சற்று சிந்தித்து பாருங்கள். அன்றைய காலகட்டத்திலே தேவனுடைய ஊழியத்தை சுமந்து சென்ற ஊழியர்கள், போதகர்கள், அவர்கள் தேவனுடைய ஊழியமாக இருக்கும் பொழுது அநேகர்களை மறந்து விடுவார்கள். குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தை மறந்து விடுவார்கள், நண்பர்களை மறந்து விடுவார்கள். அவருடைய இனத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வெறும் ஊழியம் மாத்திரம்தான். இந்த ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் கூட அவள் அனைத்தையுமே மறந்து விட்டாள். அவருடைய மனதில் இருந்தது அனைத்துமே என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவளால் நம்ப முடியாத ஒரு தருணம் அது. அவள் அங்கே சென்று அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டாள் என்று பார்க்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாம் ஒன்றுக்கும் பயனில்லாதவைகளை நாம் மறந்து விடுகின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பிலிப்பியர் 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று அங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவிற்காக எல்லாவற்றையும் குப்பையாக நாம் எண்ணுகிறோமா, குப்பையாக நாம் பார்க்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, 4 காரியம், இந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய அற்புதம் நம்மளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த பெண் இந்த ஒரு காரியத்தை தன்னுடைய ஜப வீரர்களிடத்திலே கொண்டு போய் சொன்ன பொழுது அவர்கள் நம்பி மகிழ்ச்சியிலே அவர்கள் திகைத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ரோதையை குறித்து நாம் தொடர்ச்சியாக படித்தோம், மீண்டுமாக அவளை குறித்து நாம் படிப்போம். ஆனால் இன்றைய தினத்திலே நிச்சயமாகவே அந்த சிறு பெண்ணுடைய விசுவாசம் பெரிய விசுவாசமாக இருக்கிறது. அந்த பெண்ணைப் போல நாமும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போம், ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bi bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.